ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறவர்களை குறித்து நாம் சிந்திப்போம். யோவான் 1:6-10 வரை வாசிப்போம்.
உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை.
இங்கே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். தேவனுடைய வார்த்தையை உலகத்துக்கு அறிவிக்கிறவங்க எல்லாருமே தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள். அப்படி எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கிறோம். எந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறோம், எந்த வார்த்தையை கேட்கிறான்னு சொன்னா, ஆதியிலே இருந்த வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை கிறிஸ்துவாக இருந்தது. அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை எடுத்து தான் பிரசங்கிக்கிறோம், அதற்கு நம்ம சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம வாசிக்கும் போது அங்கே பார்க்குறோம், அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருக்கிறான். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் அல்லது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர்கள் அல்லது முத்திரை உடைக்கப்பட்ட ரகசியங்களை வெளியிலே கொடுக்கிறவர்கள் அந்த வார்த்தைகளுக்கு சாட்சியாகாமல், நான் இந்த முத்திரைகளை உடைத்து கொடுக்கிறேன், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் அப்படின்னு இவர்கள் அந்த வெளிச்சத்துக்கு சமமாக மாறுகிறார்கள். அப்படின் தான், நான் தான் வெளிச்சம், என்னிலும் தான் வெளிச்சம் புறப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சாட்சிகளாக மாறாமல் அவர்களுடைய கிறிஸ்துவுக்கு சமமாக மாறுகிறார்கள். அப்போ யோவான் திரும்பவும் சொல்கிறான், நான் என்னிலும் மேன்மையான சாட்சி ஒருவர் ஒன்று இருக்கிறது, அதை கொடுக்க சாட்சியை கொடுக்க ஒருவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் திரும்பவும் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவர்கள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, நான் செய்கிறது தான் சட்டம், நான் பேசுகிறது தான் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேகர் சாட்சிகளாக மாறாமல் இன்றைக்கு அநேகர் அந்த வெளிச்சத்துக்காக அந்த வெளிச்சமாக மாறுகிறார்கள். 1 Yohan 1:2 வாசிப்போம். 1 Yohan 1:2 1 Yohan
ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
போதும். சீசர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஆதி முதல் நாங்கள் கண்ணார கண்டதும், காதார கேட்டதும், கையினால் தொட்டதுமான வார்த்தைகளை உணர்ந்து அவைகளை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். அப்போ இவர்களும் அதே மாதிரி, யோவான் வந்து தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அதே மாதிரி தேவனால் அனுப்பப்பட்ட அநேக மனுஷர்கள் இருந்தார்கள். அது 12 சீசர்களும் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க, ஆதி முதல் இருந்த வார்த்தையை கண்டு கேட்டு அந்த வார்த்தைக்கு நாங்கள் சாட்சிகளாகி இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு எல்லாருமே வந்து தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் தான். அப்போ யார் அந்த ஒளியாக மாற நினைக்கிறார்களோ அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் இல்லை, அவர்கள் சுயமாக இந்த பூமியிலே உருவான மனுஷர்கள். அதனால தான் இன்றைக்கு நான் உபவாசம் எடுத்தேன், அதனால் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, நான் ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப நாள் காத்திருந்தேன், அதனால் எனக்கு வெளிச்சம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சத்தை அவர்களே உற்பத்தி இறக்கி மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் எல்லாருமே வெளிச்சம் வந்து தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு தான் அதை வந்து நாம் அறிவிக்க முடியும். எப்படி இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய அளவில் ஆண்டவர் விளக்கி காண்பித்தார். ஆனால் இதே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா, அந்த தேவனுடைய காரியங்களை கேட்டால் உடனே பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, உடன்படிக்கையை பார்த்தா உடனே செத்துருவாங்க. மோசைகிட்ட சொல்லும்போது, நாங்கள் வந்து அந்த சத்தத்தை கேட்க மாட்டோம், ஆ மணியா கேட்டு எங்கிட்ட சொல்லு, எங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது பத்தாததுக்கு இந்த முகத்தில் முக்காடு வேற போட்டுட்டு எங்களுக்கு சொன்னால் போதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்படி சொன்னாங்க. இன்றைக்கு நம்ம சூரியனை பார்க்கும்போது நேரில் நம்மளால் பார்க்க முடியாது. ஆமாம், முகத்தை மூடிட்டு பார்த்தோம்னா பார்க்கலாம். அப்போ சர்வ வல்லமில்ல தேவன் என்கிற நிலைமையில் வெளிப்பட்ட காரியத்தில் தேவன் சொன்ன காரியங்களை மனுஷர்கள் கிரகிக்கணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கூச்சமாக இருக்கும், புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனில் பட்டு நம்மளுக்கு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சூரியனுடைய வெளிச்சத்தை தான் பார்க்குறோம். சந்திரனுக்கு வந்து உண்மையாக வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கிடையாது, அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. ஆமாம், அந்த கண்ணாடியில் பிரதிபலித்து நம்மளுக்கு வரும்போது நம்ம முழு நிலாவை நல்லா முகத்தை முக்காடு இல்லாமல் நல்லா தெளிவாக பார்க்குறோம். அப்போது சூரியன் ஒன்று தான், தேவன் தான் எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குறவர். அது இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த வெளிச்சம் நம்மளுக்கு வரும்போது நம்ம அதை வந்து நல்ல எளிமையாக, நல்ல தாராளமாக, நல்ல திறந்த மனசோட எளிமையாக புரிந்து கொள்ளுகிற வகையில் நம்மளுக்கு அது கிடைக்கிறது. அப்போ இந்த வெளிச்சத்தை பார்த்தவர்கள் எல்லாருமே சாட்சிகள் தான், யாருமே அந்த வெளிச்சத்தை உருவாக்குறவர்கள் அல்ல. கிறிஸ்துவ கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவும் அதே சாட்சி தான். கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவின் மூலம் வெளிச்சம் உலகத்துக்கு வெளியிலே அனுப்பப்படுவதில்லை. அந்த கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட வெளிச்சம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா பிதாவின் இடத்துல வந்தது. அப்போ கிறிஸ்துவும் வந்து முதல் சாட்சியாக மாறியிருக்கார், அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் ரெண்டாவது சாட்சியாக மாறியிருக்காங்க.
பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனே என் சித்தத்தின்படியில் என் அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கினேன்.
அப்போ இப்போ சுயமாக கிறிஸ்து எதுவுமே செய்யவில்லை. அப்போ ஆண்டவர் என்னென்ன கட்டளை கொடுக்குறாரோ அந்த கட்டளைகளை தான் வந்து ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்கு சுயமாக வெளிச்சம் இல்லை, அந்த வெளிச்சம் பிதாவினிடத்துலேருந்து வந்தது. அப்போ முதல் இப்போ வந்து சாட்சிகளாக மாறி இருக்கிறான் அந்த வெளிச்சத்துக்கு. அதனால் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அநேகர் இந்த பூமியில் வந்திருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து முதல் சாட்சி. ஏன்னா ஆதியில் இருந்த வார்த்தை மாம்சமாகி இங்கே வந்ததுனால அது வந்து முதல் சாட்சி. வெளிப்படுத்தல் 1:5 வெளிப்படுத்தல் 1
முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு வகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக.
போதும், அப்ப உண்மையில் சாட்சி அப்படின்னா இந்த சாட்சி சாட்சியாக வெளிப்பட்ட வார்த்தை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தது, அதற்காக வாழ்ந்தது, மேலும் அதற்காக மரித்தது, மரித்து திரும்பவும் உயிர் தெழுந்தது, உயிர் தெழுந்து திரும்பவும் தேவனுடைய வலது பக்கத்தில் போய் அந்த வார்த்தை இருக்கிறது. அதனால் முதல்ல அந்த வார்த்தைக்கு சாட்சியானவர் கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவுக்கு பின்னால் வர்றவங்க எல்லாருமே அந்த வார்த்தைக்கு சாட்சியாக இருக்கிறவங்க தான். அப்போ முதல் சாட்சி கிறிஸ்து. அப்போ இன்றைக்கி யாராவது முதல் சாட்சி நான் தான் அப்படின்னு சொல்லி என்னிலிருந்து வெளிச்சம் புறப்படுகிறது, மற்றவங்களுக்கு அந்த வெளிச்சம் கிடையாது, அதனால் நான் சொல்கிறது தான் வெளிப்பாடு, நான் சொல்கிறது தான் தரிசனம் சொன்னால் அவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்திற்கு போட்டியிடுகிறவர்கள். அப்போ அந்த போட்டியிடும்போது என்ன ஆகுது? இல்லை, அவங்க வந்து அந்த கிறிஸ்துவாக மாறுறாங்க. அப்போ கிறிஸ்து வந்து முதல் சாட்சி. அப்போ அது வந்து தலையை நம்ம வச்சுக்கலாம். அப்போ மற்ற சாட்சிகள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அவயவர்கள். அப்போ இந்த சாட்சிக்கு எத்தனை அவயவங்கள் இருக்குது? கிறிஸ்துவுக்கு எத்தனை அவயவங்கள் இருக்குது சொல்லுங்க பாப்பா. கிறிஸ்துவனுடைய அவயவம் எத்தனை? என்ன உலகம் முழுவதும் ஊழியம் செய்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய அவயவமாக இருந்து ஊழியம் செய்கிறோம். 5 ஊழிய அழைப்புகள் இருக்குது. அப்படி நாங்கள் இருந்து அவயவமாக இருந்து கிறிஸ்துவாகிய தலையை பற்றி கொண்டு நாங்கள் ஊழியம் செய்கிறோன்னு சொல்கிறாங்க. இப்படி உலகம் முழுவதும் இருக்கிற அவயவங்களில் எடுத்து பார்த்தாச்சுன்னா பைபிள் படி மொத்தம் கிறிஸ்துவுக்கு எத்தனை அவயவங்கள்? இல்லை, ஏன்னா உலகம் முழுவதும் நிறைய பேர் இருக்காங்களா? அநேக அவயவங்கள் எப்படி, எத்தனை? அதான் அது எவ்வளவு நம்பர் வேணும்ல, பைபிளில் இருக்கு அதுக்கு. அத்தனை பேர் அவயவம், அதுல வந்து குறிப்பான அவயவங்கள் இருக்குது. அப்ப முதலாவது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். கரெக்டா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அப்ப முதல்ல சாட்சியா மாறுறது கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவாகிய தலையை பற்றி கொண்டு அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறவர்கள் 144,000 பேர். அப்ப இந்த 144,000 பேருகிட்ட இருந்து திரும்பவும் இவங்க வந்து நாங்கள் கண்ணார கண்டதும் காதால கேட்டதும் தொட்டதுமாயிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை சாட்சி கொடுக்குறோன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இவங்க கிட்ட இருந்து திரும்பவும் அந்த வார்த்தை புறப்பட்டு சாட்சியாக போகிறது. அது எத்தனை பேர்த்துக்கு போகுது சொல்லுங்க பாப்பா. இது அடுத்த கேள்வி. இது இப்ப 144,000 பேர்கிட்ட இருந்து தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு போகுது. அப்ப அந்த கேட்கிறவர்களும் அதற்கு சாட்சிகளாக மாறுகிறார்கள். அவர்கள் எத்தனை பேரா இருக்கும்? ஒன்று முதல்ல கிறிஸ்துவின் அவயம் 144,000 பேர் தான். எத்தனை பேர்? 144,000 பேர்கிட்ட இருந்து இந்த தேவனுடைய வார்த்தை வெளியில் போகும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் எத்தனை பேர்? சோத்திரம், நானே சொல்லிடுறேன். அதெல்லாம் இல்லை. அப்படின்னா உபத்திரவ காலத்தில் ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள். எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள் இவங்க எல்லாரும் இந்த வார்த்தைக்கு சாட்சியாக மாறுகிறார்கள். இந்த இந்த 144,000 பேரும் நிறைய பேர் ரத்த சாட்சியாக தான் மறிப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து கேட்டு அந்த வசனத்தை பின்பற்றுகிற எல்லாரும் ரத்த சாட்சியாக தான் மறிப்பாங்க. எல்லாம் இருக்கு. இப்ப நான் அதை பத்தி சொல்றதுக்கு தான் இப்ப வந்து முதல்ல தலைப்பு சொல்லிட்டேன். இப்ப அந்த வரிசையில இப்ப வசனம் வரும். போன வாரம் பேசும்போது கொஞ்சம் நான் உங்களையவே சிந்திக்கிறதுக்கு நான் விட்டேன். இப்ப அப்படி இல்லாம சரி இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமா பேசலாம், அப்ப கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். இப்ப இந்த பின்னாலத்தை அந்த வசனம்லாம் எடுத்துட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏசாயா 50:10-11 வாசிப்போம். வெளிச்சம் எங்கேயாவது இல்லைன்னா என்ன பண்ணணும்? நேராக போய் அந்த மெய்யான ஒளியை பிடிச்சிக்கணும். அதை விட்டு போட்டு நாமளே சேர்ந்து வெளிச்சம் உண்டாக்கி எழுப்புதல் உண்டாக்கி என்னாகும் கடைசியில்? ஆமாம், வேதனையில் தான் கிடைக்கும். அநேக பேர் வந்து இன்னைக்கு அந்த வெளிச்சத்தை பின்பற்றாமல் இவர்களாகவே வெளிச்சத்தை உருவாக்குகிறார்கள். எல்லாம் எங்கே வாங்க? எல்லாம் எங்க? ராமேஸ்வரத்துக்கு வாங்க, எல்லாரும் தூத்துக்குடிக்கு வாங்க, எல்லாரும் திருநெல்வேலிக்கு வாங்க, எல்லாரும் சிங்கப்பூருக்கு வாங்க, எல்லாம் ஓடு. இங்கே தான் வெளிச்சம் இருக்குது, வெளிச்சம் இருக்குதுன்னு ஓடுனா அவன் அங்கே குளத்துனா வெளிச்சம். அது அந்த வெளிச்சம் மெய்யான வெளிச்சத்துக்கிட்ட அது செல்லாது, தோத்துரும். அப்போ அந்த வெளிச்சம் இல்லையா, உடனே அவங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நேராக அவருடைய தாசனுடைய சொல்லை கேட்டு தேவனுடைய வார்த்தை தான் முதல்ல கேட்கணும். அதை விட்டு போட்டு வெளிச்சம் கிடைக்குதுன்ட்டு இங்கே அங்கே ஓடுனா போகிற வெளிச்சமெல்லாம் அமைஞ்சு அமைஞ்சு போகுது. இங்கேருந்து ஓடுறதுக்குள்ளே ரொம்ப பிரபலமாக இருக்கும். அந்த ஐக்கியம் வந்து ரொம்ப பிரபலமான ஐக்கியமாக இருக்கும். இங்கிருந்து பயணம் பண்ணி அங்கே போகிறதுக்குள்ளே அந்த ஐக்கியம் வந்து உடனே தாறுமாறாக போயிடும். அப்படி தேவனுடைய வார்த்தை தான் நித்தியமானது, அது என்றைக்குமே மனுஷனுக்கு பிரகாசமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உண்டாக்குற எல்லா வெளிச்சங்களும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் இருக்கும், அப்புறம் இருட்டு போயிடும். இப்படியாக இன்றைக்கு நம்மளுக்கு வெளிச்சம் இல்லையா, அப்படின்னு நம்மளுக்கு சாட்சியாக நாம் மாறணுமா? தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டாதான் நாம் வந்து சாட்சிகளாக மாற முடியும். அதை விட்டு போட்டு சுயமாக எங்கேயா வெளிச்சம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாம் அங்கே போய் சேர்த்ததும்னா சாட்சியாக மாறாமல் நம்ம எப்படி மாறலாம்? ஆமாம், காட்சியாக தான் மாற முடியும். ஏசி 50:10-11 வாசிப்போம்.
இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு வேலையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் காரியமாகும்படி வாய்க்கும்.
போதும். அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரு காரியத்தை செய்யறதுக்கு வேண்டி ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. முதல்ல அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா முன்மாறிய கொடுக்குது. மாறியும் உறைந்த மலையும். பயிருக்கு தேவையான கொஞ்சம் 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 வந்துட்டு இருக்கிறது. அப்ப முன்மாறி மழை பெஞ்சப்போ 120 பேருக்கு இந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு சாட்சியாக மாறினார்கள். அவர்கள் தான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கண்டதும் தொட்டதுமான வார்த்தைகளை கொடுத்து சாட்சி கொடுக்குறோம். அப்போ பின்மாறி வந்து வரும்போது திரும்பவும் அந்த பின்மாறியில் நிறைய பயிர் முளைக்குது. அப்போது இந்த இப்படி முளைச்சதுக்கு அப்புறம் என்னன்னா இந்த பயிர் வந்து விதைக்கிறவனுக்கு விதை, சாப்பிட்றவனுக்கு சாப்பாடு. அப்போ விதைக்கிறவனுக்கு விதை அப்படின்னா நல்ல விதைகளை பொறுக்கி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இவன் சாப்பிடுவான். அப்போ மற்ற நல்ல விதைகளை பொறுக்கி எடுக்க தெரியாதவங்க எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவாங்க. ஆமாம், இல்லை விதையும் விதை நல்ல சமைச்சு சாப்பிட்ட மாதிரி. அப்போ விதைக்கிறதுக்கு என்னங்கிறது தெரியாதவங்க எல்லாமே அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு உண்டான தானியம் தான். விதைக்கிறதுக்கு நல்ல தானியங்களை பொறுக்க தெரிஞ்சவங்க தான் இது நல்லா விளைஞ்சிருக்குது, இதை நம்ம பிரித்து எடுத்து நம்ம விதைக்கி வச்சுக்குவோம், இது நல்லா விளையும். அப்படி விதைக்க தெரியாதவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் சாப்பிடுவான். சாப்பிட்டு போட்டு அடுத்தவன் வந்து ஏதாவது தானியத்தை அடுத்தவனுக்கு விதைக்கிறதுக்கு பார்க்கும்போது எப்படி விதைப்பானா, இவன் சாப்பாட்டுக்கு வச்சுருக்கிறத எடுத்து தான் விதைப்பான். அது நல்லா முளைக்குமா? அதனால தான் இன்றைக்கி வந்து தேவனுடைய வார்த்தைகள் விதைக்கும் பொழுது சரியான பயிர் வந்து வளர மாட்டேங்குது. காரணம், விதை தானியத்தை பிரித்து எடுத்து விதைக்க தெரியாமல் தங்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கும் சொல்லுகிறதுனால அவங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வசனம் வளர மாட்டேங்குது. அப்போ விதைக்கிறவனுக்கு விதை இப்படி இந்த விதையை கொடுத்து அப்போ தேவனுடைய சித்தத்தை இந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்யறதா, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அது தனக்கு அனுப்பின வேலையாக செய்து தேவனிடத்துக்கு திரும்பி வருது. அப்போ விதையை வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அதற்கு சாட்சிகளாக மாறுகிறாங்க. சாப்பிட்டவங்க யாரோ அந்த சாப்பிட்டவங்களும் சாட்சிகளாக மாறுறாங்க. அப்போ விதைக்கிறதுக்கு விதை இருக்கிறவன் தான் விதைக்கணும். அடுத்தவங்க விதைச்சானா அது பயிர் வளராது, அடுத்தவனுக்கு சாப்பிட்றதுக்கு தான் உரிமை இருக்குது. அப்போ இந்த ரெண்டு விதமான காரியங்களை செய்து அப்போ இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையில் உபமானமாக விதை அப்புறம் சாப்பாட்டு தானியம்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த விதையான தேவனுடைய வசனத்தை யார் தங்களுடைய இருதயத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை ஜனங்களும், இந்த வார்த்தையை வந்து சாப்பிடுகிற ஜனங்கள் எத்தனை பேரோ அத்தனை ஜனங்களையும் இந்த தேவனுடைய வார்த்தை தேவனுடைய அனுப்பின காரியமாக செய்து இந்த ஜனங்களை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ இங்கே விதைக்கிறது எத்தனை பேர் விதைக்கிறாங்க? சோத்திரம். சகரியா 10:1-4 வரைக்கும் வாசிப்போம்.
வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சொரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை கழித்தார்கள், சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி யதார்த்தமாக வியர்த்தமாக தோற்று பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பனில்லாதனால் சிறுமைப்பட்டார்கள். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது. கடார்களை தண்டித்தேன். சேனையின் கர்த்தர் யூத வம்சத்தராகிய தமது மந்தை விசாரித்து அவர்கள் யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அவர்களில் இருந்து கோடிக்கலம், அவர்களில் இருந்து கூடாரமுலையும், அவர்களில் இருந்து யுத்த வில்லும் வரும். அவர்களில் இருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள்.
இப்போ முன்மாரி மலை, அது முதலாம் நூற்றாண்டில் வந்தது. அது 120 பேர் அதுக்கு சாட்சிகளாக மாறினாங்க. அந்த 120 பேர் பிரசங்கித்த வார்த்தைகளை கேட்டு 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அப்படி திரள திரளான ஜனங்கள் ரசிக்கப்பட்டு அவங்க சாட்சிகளாக இருந்த வார்த்தைகளை கேட்டு நாம் வந்து இப்போ ரசிக்கப்பட்டிருக்கோம். இப்போ பின்மாரி மலை வந்துருச்சு, வரப்போகுது. நிறைய பேருக்கு வந்துருச்சு, நிறைய பேர் பின்மாரி மலைக்காக காத்திருக்காங்க. நிறைய பேருக்கு பின்மாரி மலைன்னா என்னன்னே தெரியல. அந்த முன்மாரி மலையில் பேஞ்சப்போ பயிர் முளைச்சா எப்படி இருக்கும்? அது நல்லா பசுமையாக இருக்கும். ஆனால் பூ விடாது, பிஞ்சு விடாது, காய் விடாது. முன்மாரி அது விவசாயம் செய்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி ஆண்டவர் எழுதியிருக்காரு. அப்போ விவசாயம் வந்து சாதாரணமாக அது தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம், இல்லாட்டின்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அப்போ முன்மாரி மலையை பெய்யும்போது விதை போட்டதுக்கப்புறம் நல்லா பயிர் வளர்ந்து, அந்த பயிர் வளர்ந்த பயிர் பின்மாரி மலை இருந்தால் தான் அது நல்லா பூ விட்டு காய் விட்டு நல்லா செழுமையாக வளரும். பின்மாரி மலை இல்லைன்னா அந்த பயிர் என்ன ஆகும்? வீணாக போயிடும், பூ விடாது, பிஞ்சு விடாது. ஆமாம், சோளம் போட்டு கம்பு இதெல்லாம் போட்டு வச்சாச்சுன்னா அறுத்து என்ன பண்ணணும்? மாட்டுக்கு தான் போடுவாங்க. எதுவுமே கிடைக்காது, பயிரே வளராது. பயிர் வளர்ந்துருச்சு ஆனால் கதிர் விடலை. அப்போ நல்ல புஷ்டியாக வளர்றதற்கு பின்மாரி மலை இருந்தால் தான் நல்ல புஷ்டியாக வளரும். அப்போ நாமெல்லாம் முன்மாரி மலையை பெற்றிருக்கிறோம். ஆவிக்கிரிய நிலைமையில் நல்லா வளர்ந்து பசுமையாக இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்குள்ள வளர்ச்சி இன்னும் வந்து பத்தாது. பூ விடணும், பிஞ்சு விடணும், அப்புறம் காயாகணும், அப்புறம் பழமாகணும், அப்புறம் அநேகருக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் மாறணும். அப்போ பின்மாரி மலை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்மாரி மலை யாருக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு? வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ யாருக்கு பின்மாரி மலை கிடைக்குது? தனிப்பட்ட மனுஷனுக்கு தான். கூட்டத்தில் ஏதாவது பண்ணிட்டு எப்படியாவது அல்ல இல்லையா சொல்லிட்டு போயிட முடியாது. தனிப்பட்ட மனுஷனுக்கு தான். தனிப்பட்ட மனுஷருக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இருதயத்தில் மின்னல் அடிக்கும். மின்னல் வந்து எங்கே அடிக்குதோ, தனிப்பட்ட மனுஷனுக்கு மின்னல் அடிக்கும் போது இருதயத்தில் அடிக்கும். அப்புறம் இடி இடிக்கும். அப்புறம் வாயில் சத்தமாக இடியினுடைய வார்த்தை மாதிரி வார்த்தை வந்துடும், இடியுடைய சத்தம் மாதிரி. இங்கே மின்னல் அடித்தா தானே வந்து ஏதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு. மின்னலாம் அடிக்க மாட்டேங்குது, ஆனால் மேகம் மூட்டமாக இருக்குது, அந்தகாரமாக இருக்குது. நிறைய காரியங்களை தெரிஞ்சு ரொம்ப அந்தகாரமாக இருக்குது. மழை வரும் நம்ம நினச்சிட்ருப்போம். இவங்களுக்கெல்லாம் தெரியும், இவங்க வந்து நல்லா பேசுவாங்க, இவங்க செய்வாங்க, இவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு வெளியில் தோற்றத்தில் பார்த்தா நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இருதயத்தில் மின்னல் இல்லையே. அந்த மின்னலை உருவாக்குறது ஆண்டவர் தான் உருவாக்க முடியும். அந்த வெளிச்சத்தை கொடுக்குறவர் ஆண்டவர் தான். ஒவ்வொரு மனுஷனுக்கு தனியாக அதை உருவாக்க முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிற சமயத்தில் ஒரு வசனத்தில் சொல்லுது, நான் வார்த்தைகளை உட்கொண்டேன், அது என்னுடைய எலும்புகளிலே அடைப்பட்ட அக்னியைப் போல் இருந்தது. அப்போ தியானிக்கும் போது அனல் மூண்டது, அப்பொழுது நான் விண்ணப்பம் பண்ணினேன். அப்போ இந்த மாதிரி தியானித்தாதான் அனல் மூலம், அனல் மூண்டா என்னாகும்? உடனே மின்னல் அடிக்கும். மின்னல் அடித்தாச்சுன்னா உடனே இடி முழக்கம், உடனே வாயிலிருந்து வார்த்தைகளாக புறப்படும். அப்போ பின்மாரி மலையை ஆண்டவர் வச்சுருக்கிறது தனிப்பட்ட மனுஷனுக்கு மட்டும்தான். யார் யார் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பின்மாரி மலை. அதுக்கு அடுத்தது ரெண்டாம் வசனம் வாசிப்போம்.
சொல்லி வியர்த்தமாக ஏற்றளவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆள்களை போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள்.
போதும் போதும். ஆத்மாக்கள் செதறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இங்க லைனா போட்டிருக்குது சொரூபங்கள். ஆமா, சொரூபங்கள்னா விக்கிரக அடையாளங்கள். இன்றைக்கு நிறைய சபைகள் இருக்கு. எந்த ஒரு சபையில் சொன்னாலும் அங்க வந்து ஞானார்த்தமாக ஒரு விக்கிரகம் நிற்குது. அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இங்க வந்து வெளிப்பாடு இருக்குது, தரிசனம் இருக்குதுன்ட்டு ஓடோடி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் எப்பா சோத்திரம் நிறையா சொப்பனம் வந்து வந்து எனக்கு சொப்பனம் பார்த்தேன், உங்களை பற்றி சொப்பனம் பார்த்தேன், அந்த பிரதரை பற்றி சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லி சொல்லி உண்மையான தேவனுடைய வசனத்தை மறக்க வச்சு இவங்க சொப்பனத்தவே சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா தேவனுடைய முன் பரிசுத்தாவியை கொண்டு தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியை கொண்டு அவர்களை தேற்றாமல் இவர்கள் எதையாவது ஒன்று சொல்லி உப்புக்கு சப்பை ஏதாவது ஒன்று சொல்லி சப்பை கட்டு கட்டி இது இப்படித்தான் அதை அப்படித்தான் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து வியர்த்தமான தேற்றல் அப்படின்னா, வியர்த்தமானன்னா மலையாள வார்த்தை வியர்த்தமானங்கிறது, வியர்த்தமானன்னு சொன்னால் பலமில்லாத காரியங்களை வச்சு சப்பை கட்டு கட்டி இதுதான் விசுவாசம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது? எங்க உண்மையான மெய்ப்பன் இருக்கிறான், எங்க உண்மையான தேவனுடைய வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செதறி ஓடுறாங்க. இங்கிருந்து அந்த சபைக்கு போடுறாங்க, அந்த அங்கிருந்து இன்னொரு சபைக்கு ஓடுறாங்க. இப்படி சபைகளை மாற்றி 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 மெய்ப்பன் இல்லாதனால, மெய்ப்பன் வந்து களங்கம் இல்லாத ஞானப்பாலை கொடுக்காதனால, பசி அதிகமாகி கலப்படமான பாலை கொடுக்கறதுனால, ஆமாம், எங்கே யார் எந்த மெய்ப்பன் புல்லுக்கட்டை காமிக்கிறானோ அந்த புல்லுக்கட்டுக்கு பின்னால் ஆடுகள்லாம் ஓடுது, கூட்டம் கூட்டமாக ஓடுது, ஓடி ஓடி செதறுது. என்னுடைய ஆத்மாவை திருடிட்டு போயிட்டான் அது கூட சொல்ல தெரியல. பாருங்க, எங்கள் சபைக்கு வந்த விசுவாசியாக இன்னொரு சபைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னுடைய ஆத்மாவை திருடிட்டு
போயிட்டான்.
இல்லை, இவர் ஆத்மா இங்கேயே தான் இருக்குது, இவர் சபைக்கு வந்த ஆத்மா காணாமல் போச்சு, அது கூட சொல்ல தெரியல. என்னுடைய ஆத்மாவை காணாமல் போச்சு, என்னுடைய ஆத்மாவை இன்னொருத்தம் கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ சரியாக சாப்பாடு போட்டிருந்தீங்கன்னா உன்னுடைய ஆத்மா உங்கள்கிட்ட இருக்கு, அந்த ஆத்மா சொல்கிற வார்த்தையை கேட்டு உன்னுடைய சபைக்கு வர விசுவாசிகளுடைய ஆத்மாவும் அங்கேயே இருக்கும். ஏன் ஒரு ஆத்மா இன்னொரு இடத்துக்கு ஓடுது? அதுக்கு பசி அதிகமாயிருச்சு. இவர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டால் இவர் பேசுகிறத விட நானே நல்லா பேசுவேனா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது. அதனால் செதறி ஓடிட்டாங்க. மூணாம் வசனம் வாசிப்போம். மூப்பர்களுக்கு மேல தலைவரா இருக்காரு பாருங்க அவரு. இந்த பாஸ்டுக்கு வந்து இயங்குறது எதுனால கேட்டீங்கன்னா, இந்த மூப்பர்கள் வெளிய போச்சு. அவங்க வந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் மாத்திட்டு எல்லாமே பிரதர்ஸ். பிரதர் அஞ்சு பேர் இருப்பாங்க. அஞ்சு பேர் ஒருத்தர் பாட்டு பாடுவார், ஒருத்தர் சாய் சொல்லுவார், ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவார், இன்னொருத்தர் ஆமேன்னு சொல்லி மூட்டு முடிச்சுருவார். அந்த அஞ்சு பேர் குத்தகைக்கு எடுத்துக்குவாங்க. அஞ்சு பேர் இல்லாமல் மற்றவங்க யாரும் இடையில போக முடியாது. இந்த சபைகளை தாண்டி தாண்டி வந்தவங்களுக்கு அது தெரியும். இதுதான் கடாக்கள். அந்த மாதிரி சபையில் வந்து ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது கடாக்களாக மாறுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா பதவியில் இருக்கிறவன் அல்லது படித்தவன் அல்லது நல்ல வருமானம் இருக்கிறவங்க அல்லது யாரையாவது நம்பி காசு கொடுத்து அவங்கக்கிட்ட காசு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, பாஸ்டரியா அது இப்படி பண்ணலாமே, அது அப்படி பண்ணலாமே, அப்படி இப்படின்னு சொன்னால், சரி பண்ணிடலாம், மாட்டேன்னு சொன்னால் அங்கே வருமானம் கட்டாகும். அதனால் இந்த கடாக்களை தண்டிக்கிறாரு, மெய்ப்பிள்ளையும் தண்டிக்கிறார். அதுக்கப்புறம் யாரை தேர்ந்தெடுத்துருக்காரு? ஆமா, யூதா கோத்திரத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் பிறந்தார். அது மாதிரி யூதனுடைய பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா பிரமாணங்களையும் அப்படியே யார் கை கொள்கிறாங்களோ அவர்கள் தேவன் தேர்ந்தெடுத்து அவர்களை சிறந்த குதிரையாக யுத்த குதிரையாக நிறுத்துகிறார். அதுக்கடுத்து வாசிப்போம்.
அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடார மலையும் அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும். அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள்.
ஆமா, 144,000 வரிசையில வர்றவங்க எல்லாருமே யூதா கோத்திரத்தினுடைய முறையை பின்பற்றினதான் வர முடியும். ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றிட்டு தேவனுடைய வார்த்தைகளையும் பின்பற்றிட்டு இருக்கிறவங்க 144,000 பேருடைய வரிசைக்கு வர முடியாது. சபையில் ஜாதிகளுடைய ஆச்சாரம் இருக்குதா அப்படின்னு சொன்னால் அவன் 144,000 வார்த்தையை சொல்லவே கூடாது. யூதா கோத்திரத்தினுடைய முறைமைகள் தெரியுதா, அவன் வந்து சொல்லலாம் 444,000 பேருடைய வரிசையில் வருவேன்ட்டு. அப்போ செய்கிற அந்த அடிப்படையான உபதேசம் பார்த்தீங்கன்னா ஜாதிகளுடைய முறைகளை கலந்து இருக்கிற அடிப்படை உபதேசத்தை வச்சுக்கிட்டு அது எப்படி 144,000 பேருடைய வரிசையில் வர முடியும்? கண்டிப்பாக வர முடியாது. அப்போ யூதா கோத்திரத்தினுடைய முறைமைகளை அல்லது யூதா கோத்திரத்தில் வந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் 144,000 பேருடைய வரிசையில் வர முடியும். வெளிப்படுத்தல் 12 வாசிப்போம், 12:1-6.
அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின்மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கீழமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களை 1/3 எடுத்து அவைகளை பூமியில் விட தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு போலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வானத்திற்கு ஏறி ஓடிப்போனாள். அங்கே 1260 அவளை போஷித்து 1260 அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது.
போது இங்கே நாம் வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ சூரியனையும் வானத்தில் பெரிய அடையாளம் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் சிரசின் கீழ் 12 இருந்தது. இது என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்பா, யாருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்திரீ, அப்புறம்தான் சூரியன் நட்சத்திரம் சந்திரன் எல்லாம். சபை, ஒரு சபை, அப்புறம் சூரியனை அணிஞ்சிருக்கிறா. சூரியனை அணிந்திருக்கான்னா பழைய ஏற்பாட்டு ஜனங்களை அணிந்திருக்கிறாள். சந்திரனை அணிந்திருக்கிறாள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட அந்த ஜனங்களையும் அணிந்திருக்கிறாள். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 12 பேர், புதிய ஏற்பாட்டில் 12 பேர், 12 நட்சத்திரம்.
சூரியனை அணிந்திருந்தால் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களை கிரீடம் இருந்தது.
ஆமாம், அப்போ இங்கே 12 நாம் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய அறிவில் வச்சிருக்கிறான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது சந்திரன் அப்புறம் நட்சத்திரம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு 12 பேர், புதிய ஏற்பாட்டுக்கு 12 பேர் போட்டாலும் கூட 12 பெருக்குனா எவ்வளோ வரும்? 24. இது பெருக்குனா 144. இதுதான் 144,000 பேருடைய வரிசை. அப்போது இந்த ஸ்திரீ வந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறுகிறாள் அப்படின்னா ஒரு சபை 144,000 ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்காக பிரசவ வேதனைப்பட்டு அலறுகிறது. அப்போ அந்த பிள்ளை பெற்ற உடனே அந்த பிள்ளை என்னாச்சு? தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்ப இந்த பிள்ளை வந்து என்ன இவன் என்ன வேலை செய்யறான்
அப்படின்னா,
இரும்பு கோளால் சகல ஜாதிகளையும் ஆளும் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை. அப்படின்னா 144,000 பேர் சகல ஜாதிகளையும் ஆள்றது. அப்போ ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னு சொன்னால் அது 144,000 பேருடைய பிரிவுகள். அப்போ அந்த ஆண் பிள்ளை வந்து உடனே சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. அப்போ இந்த ஸ்திரீ இருக்கா பார்த்தீங்களா, ஆமாம், மனாந்தரத்துக்கு ஓடணும். அப்படின்னா அந்த சபை உபத்திரவ காலத்திற்குள்ளே பிரவேசிக்கிறது. அது 1260 நாள். அப்படின்னா 3.5 வருஷம் உபத்திரவ காலம். அப்போ ஒரு சபை வந்து 144,000 பேரை உருவாக்குகிறது. அந்த 144,000 பேரும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு போயிடுறாங்க. இந்த சபை இருக்கு பார்த்தீங்களா, இது 3.5 வருஷம் உபத்திரவ காலத்துக்கு அது பிரவேசிக்கிறது. வெளிப்படுத்தல் 12:15-17 வரை வாசிப்போம்.
அப்பொழுது அந்த ஸ்திரீ வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கியது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிடுச்சு.
ஆ போதும். அப்போ முதல் வந்து சாத்தான் என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தையை ஒழுங்குறதுக்கு பார்க்குறான். அப்போ 144,000 பேரை எப்படியாவது இல்லாமல் பண்ணணும்னு பார்க்குறான். அந்த குழந்தை பிறந்த உடனே நேராக சிங்காசனத்துக்கிட்ட போயிடுச்சு. அப்போ இந்த 144,000 பேர் பிரசங்கிக்கிற தேவனுடைய வார்த்தையை பின்பற்றவங்க யாருன்னு பார்க்கறதுக்கு இவங்க அப்போ முதல்ல 3 வருஷத்தில் இந்த 144,000 பேர் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. அப்போ இந்த 144,000 பேர் பிரசங்கம் பண்ண வார்த்தையை கேட்குறவர்களை உபத்திரப்படுத்துவதற்காக சாத்தான் வந்து உடனே இவங்களை தொந்தரவு பண்ணுறதுக்காக புறப்பட்டான். அப்போ முதல் சாட்சி வந்து 144,000 பேர். ரெண்டாவது சாட்சிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த 144,000 பேர்கிட்டருந்து வசனத்தை கேட்ட மற்ற ஜனங்கள், திரளான ஜனங்கள் அதை பின்பற்றுகிறார்கள். ஆனால் சாத்தான் என்ன பண்ணுறான், இந்த வசனத்தை யார் பின்பற்றுறாங்களோ அவங்கள உபத்திரப்படுத்துவதற்காக அவர்களை வந்து பின்தொடர்கிறான். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சிகளாக மாறியிருக்கிறவர்கள் முதலாவது 144,000 பேர். அதுக்கப்புறம் அவங்ககிட்டருந்து வசனத்தை கேட்ட மற்ற திரளான ஜனங்கள். வெளிப்படுத்தல் 11:1-3 வரை வாசிப்போம்.
தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவால் புறம்பாக்கி போடும் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நாமத்தை அவர்கள்
பரிசுத்த நகரத்தை
அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள்.
அதுக்கு அடுத்தது வாசிப்போம்.
என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வசனம் முடித்து கொண்டிருக்கிறவர்களால் 1140 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறபடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன்.
போதும் போதும் போதும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கைகோள் அப்படின்னா அளவுகோள். அந்த அளவுகோளை வச்சு என்ன பண்றது, தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறதையும் அளந்துப்பார். ஆமா,
2 சாட்சிகளும்
பலிபீடத்தையும் தேவாலயத்தையும் அளந்து பாருன்னு சொல்றாரு. ஆமா, ஆமா, தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பாரு. எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்துல தொழுது கொள்றாங்க அல்லது பலிபீடத்துக்கிட்ட எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறது அளந்து பார். அதுக்கப்புறம் என்ன
சொல்றாருன்னா
போடு, இதை அளக்க வேண்டாம், ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல புறம்பாக்கி போடு, அந்த
புறநகரத்தையும் அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்.
பிரகாரத்துல வந்து 42 மாதம் அளவும் வந்து ஜனங்க வர்றாங்க பிரகாரத்துக்கு.
3 வருஷம்
வர்றாங்க. இவங்கெல்லாம் எத்தனை நாள் எங்க போயிருந்தாங்க? இப்படிதான் கேள்வி கேட்டுதான் இந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாங்க இவங்க? 42 மாசம் தான் மிதிக்கிறாங்க, அதுக்கு முன்னாலும் எங்க போயிருந்தாங்க? அப்புறம் 3வது வசனம், என்னுடைய 2 சாட்சிகளும் மூன்றரை வருஷம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்க, அப்புறம் காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் புறஜாதிகள் அவங்களும் 3.5 வருஷம் பிரகாரத்தில் நின்று திரளாக நின்றுட்டு இருக்காங்க, அளக்கவே முடியல அவங்கள. சரி, அளந்து பார்த்தா எவ்வளவு கண்டுபிடிக்கலாம்? 144,000 பேர் அளந்து பார்த்தா. இல்லை இல்லை, அது இப்போ பலிபீடத்தில் தொழுது கொள்றவங்களை அளந்து பார்த்தா எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா 144,000 பேர். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 9-11 வரை. பாருங்க, இங்க 144,000 பேர் வந்துட்டாங்க. இதுல
பலிபீடத்துக்கிட்ட வந்திருக்காங்க.
இவங்க சொல்றாங்க என்னன்னா, இன்னும் 144,000 பேர் இன்னும் வரல,
இன்னும்
வர வேண்டியது இருக்குது. அது எப்போ? பின்மாரி மலையில வர்றவங்க. இதெல்லாம் வந்து ஆதாம் ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபேல். ஃபர்ஸ்ட் ஆள் இதில் ஆபேல். 144,000 பேர் வரிசையில் வர்றதுல முதல் ஆள் ஆபேல். ஆமாம், பலி செலுத்துறதுக்கு வேண்டி பலியான ஆள் பலிபீடத்துக்கிட்ட வந்திருக்காரு. எல்லாமே அன்னையிலிருந்து ஆதாம் முதல் கொண்டு இருக்கிற அநேக ஆட்களும் இரத்த சாட்சியை மறைச்சவங்க எல்லாருமே இங்கே பலிபீடத்துக்கிட்ட. அங்கே தான் இயேசு கிறிஸ்து வந்தோன்னு என்ன சொல்கிறாருன்னா, பாதாளத்திலேருந்து பரதேசிக்கு பசுத்தவான்களை கொண்டு வரார். இவங்க எல்லாருமே 144,000 வரிசையில் வர்ற ஜனங்கள். அப்போ பரதேசிலிருந்து திரும்பவும் இவங்க வந்து பரலோக பலிபீடத்துக்கிட்ட திரும்பி வர்றாங்க. பைபிள்ல பேர் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம். பைபிள்ல பேர் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கு சிலவங்க பேரெல்லாம். எப்படி 11 எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துடைய பேர் வந்திருக்கும். அவங்க எல்லாம் கண்டிப்பா வருவாங்க. மோசே இவங்க எல்லாம் 144,000 வரிசையில வர்ற ஆட்கள் தான். சோத்ரா. அப்போ பலிபீடத்தை அளந்து பார்த்தா 144,000 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியை மறைச்சவங்க. சரி, இப்போ பிரகாரத்தை வந்து அளக்காம விட்டுரு, அது புறஜாதியில் கொடுத்தபடினால் அதை அளக்காதன்ட்டார். அப்போ அளக்காம இருந்தா புறஜாதியில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? திரளான ஜனங்கள். அளக்க முடியல அப்படின்னா எண்ணிக்கை கிடங்காத ஜனங்கள். அப்போ இவங்க 42,260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அப்படின்னா 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஊழியம் செய்யும்போது இவங்கள் மூலம் புறப்பட்ட தேவனுடைய வார்த்தையில் கேட்கிற ஜனங்கள் பிரகாரத்தில் நிற்கிறாங்க. அப்போ பிரகாரத்தில் நிற்காதவன் எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை கேட்காதவன் அர்த்தம். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் வந்து ஆசாரியம் வந்து ஆலயத்துக்குள்ளே போயிருக்கும்போது அல்லது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போயிருக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவர்கள் கண்டிப்பாக பிரகாரத்தில் இருக்கணும். அதை விட்டு போட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவன் பிரகாரத்தை விட்டு போயிட்டான்னா போனதுதான். அப்போ தேவனுடைய பிரகாரத்தில் அப்படின்னா தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு சிந்திக்கிறவங்க அப்படின்னா நம்ம ஊழியம் செய்கிறதுக்கு நம்ம லாய்க்கில்லை, வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு லாய்க்கில்லை, ஊழியத்தில் முன் வரிசையில் நிற்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. நாம் அதை இருந்து கேட்போம், அதை சிந்திப்போம், தூரமாக இருந்து கொஞ்சம் கவனிப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் பிரகாரத்தில் நிற்கிறவங்க. இந்த பிரகாரத்தில் நிற்கிறவங்கள ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அளக்காத, ஆனால் 42 மாதம் நிற்பாங்க அவங்க. அப்படின்னா 3.5 வருஷ காலம் அவர்கள் பிரகாரத்தை மிதிப்பார்கள். வெளிப்படுத்தல் 12 இல்லை வெளிப்படுத்தல் 7:9-17 வரை வாசிப்போம்.
இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தெரிவித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக உணவும் கூப்பிட விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே துவைத்து விடுத்தவர்கள், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார்
என்றார். என்ன கூடாத திரளான ஜனங்களை கண்டு இவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இரத்த சாட்சியம் வச்சிருக்காங்க, மறித்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்திருக்கிறார்கள். இவர்கள் மகா உபத்திரவ காலத்திலே மறித்தவர்கள். அப்படின்னா மகா உபத்திரவ காலம் 3.5 வருஷம்தான். முதல்ல சாதாரண உபத்திரவ காலம் தொடங்கும். சாதாரண உபத்திரவ காலம் தொடங்கி எருசலேம் தேவாலயம் கட்டி முடித்ததுக்கப்புறம் மகா உபத்திரவ காலத்தில் எழுத்தின்படி யூத ஜனங்களாக இருக்கிற அநேகர் வந்து ஊழியம் செய்வாங்க. முதல் 3 வருஷத்தில் புறஜாதியிலிருந்து வந்து யூதனுடைய முறைகளை பின்பற்றி ஊழியம் செய்கிற ஆட்கள் முதல் 3 வருஷத்தில் இருப்பாங்க. அப்போ புறஜாதிகளாக இருந்து ஊழியம் செய்கிறதுக்கு உண்டான தகுதி எப்போ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முதல் 3 வருஷத்தில் இருக்குது. எழுத்தன்படி யூதனாக இருந்தானா அவங்களுக்கு 2வது 3.5 வருஷம் தான் ஊழியம் செய்யக்கூடிய தகுதி. அப்புறம் கேட்குற ஜனங்களாக இருந்தால் எந்த காலத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் இரத்த சாட்சியாக மறிக்கிறது. அப்போ பிரகாரத்தில் எப்படி நிற்கிறாங்க இவங்க, இந்த வசனத்தின்படி 42 மாதம் நின்றுட்டே இருக்காங்க. சேவிக்கிறாங்க, ஆனால் அதுக்கு முன்னால் 42 மாதம் இவர்கள் பிரகாரத்தை மிதிப்பார்கள் இருக்கு. அப்போ திரளான ஜனங்கள் வந்து பிரகாரத்தை மிதிச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இரத்த சாட்சியை மறிச்சிட்டாங்க. இவங்க தேவனுடைய வார்த்தை எப்படி கேட்டாங்கன்னு சொன்னால் இரவும் பகலும் இல்லை சேவிக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை என்னென்ன கஷ்டப்பட்டு கேட்டு இரத்த சாட்சியை மறிச்சிருக்காங்க.
அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன், அப்பொழுது அவர்
சரி மறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா 42 மாசம் என்னென்ன கஷ்டங்களை பட்டிருக்காங்கன்னா, இங்க இருக்குது என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க, பசியா இருந்திருக்காங்க. சாப்பாடு ஒரு காரியம் கிடையாது, தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். சாப்பாடு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தாகமாக இருந்திருக்காங்க. எப்படி? தேவனுடைய வசனத்தின் மேலே அதிகமான தாகம், உலக பிரகாரமான காரியத்தில் தாகம் இல்லை. அதுக்கப்புறம் ஏசி ரூம் வேண்டாம், என்ன கஷ்டம்னாலும் பரவாயில்ல, வெயிலோ மழையோ காத்தா எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு கஷ்டங்களை பட்டு ரத்த சாட்சியாக மறித்து மகா உபத்திரவ காலத்தில் போய் சேர்ந்துருக்காங்க. அப்போது பிரகாரத்தை அளக்காதே அது புறஜாதியில் கொடுக்கப்பட்டது. அப்போ நாமெல்லாம் வந்து எப்படி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற விதையான வார்த்தையாக அல்லது திரளான ஜனங்கள் சாப்பிடுகிற சாதாரண வார்த்தையாக அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் மல்கியா 3:16-18 வாசிப்போம்.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்.
அப்படின்னா 144,000 பேருடைய 144,000 பேர்களுடைய பெயர்கள் எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்குது? ஞாபக புஸ்தகத்தில். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள். அப்படின்னா கர்த்தருடைய நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் 144,000 பேர். அப்புறம் கர்த்தருக்கு பயந்தவர்களாக மட்டும் இருந்து தேவனுடைய வார்த்தை பின்பற்றினவர்கள் திரளான ஜனங்கள். அவங்க கர்த்தருக்கு பயப்பட்டிருக்காங்க, ஆனால் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறதுக்கு தெரியல. அப்போ தியானிக்காத தெரியாத ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு மட்டும் பயப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுறதுனால இவர்கள் திரளான ஜனங்களாக இருந்து இவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வர்றாங்க. அப்போ இவர்களுடைய பெயர்களும் எங்கே எழுதியிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. அப்போ ஞாபக புஸ்தகத்தில் பெயர் எழுதியிருக்கிறவங்க எல்லாருமே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள். எசேக்கியேல் 9:4-6 வாசிப்போம். போதும். இன்னைக்கு இருக்கிற சபையில் தேவனுடைய முத்திரை அடையாளத்தை போட்டு இந்த சபையில் இருக்கிற ஜனங்களை பிரித்து எடுத்து 144,000 வரிசையில் கொண்டு போய் சேர்க்கறது. அப்போ யாருக்கு இந்த முத்திரை அடையாளம் விழுகுதோ அவங்க 144,000 பேருடைய வரிசையில் வருவாங்க. சாதாரணமாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுற போது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய முத்திரை அடையாளம் விழும். அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யப்படும் அருவறுப்புகளின் நிமித்தம் யார் வந்து பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ அவர்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை புரியும். இல்லாட்டினா கூட்டத்தில் அலையலையாக போட்டுக்கிட்டு இதெல்லாம் எங்கே போய் பிரசங்கம் பண்ணி இதெல்லாம் யார் இதெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க? எங்களை ஆரம்பத்தில் சொன்னாங்க, நீங்கள் பண்ணுற பிரசங்கத்துக்கு இங்க யாருமே வரமாட்டாங்கன்னு
சொல்லுவாங்க. உயிரோட இருக்காங்களா?
இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க, பக்கத்துலயே தான் இருக்காங்க, தூரமா இல்லை. சோத்திரம். ஆண்டவர் வந்து கடைசி ஆண்டவரை பிடிச்சோடனே எல்லாம் பரிசேர சசியர் எல்லாம் வந்து பிடிச்சோன்னு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே ஆகலை நம்மளுக்கு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தைக்கு யாருமே வரமாட்டாங்கண்ணா. சோத்திரம். அப்போ இங்கே ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை சபையில் நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது அதை பின்பற்றக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை தான் பின்பற்றணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தைகளுக்காக யார் பெருமிச்சு விட்டு அழுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் புரியும், அடுத்தவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து சபையிலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தனியாக வந்து அவர்கள் அந்த 144,000 பேருடைய வரிசையிலே சேர்க்கப்படுவார்கள். அப்போ 144,000 பேர் எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சாதாரண சபைகளில் தான் இருக்காங்க. இந்த தேவனுடைய வார்த்தை அந்த சபைகளுக்கு போகும் பொழுது பெருமிச்சு விட்டு அழுதானா அவனுக்கு அடையாளம் ஒழுகும், இல்லை ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது இதுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா, அவன் சாதாரண ஆள். அப்போ இப்படி 144,000 பேர் இப்படி வந்துடுறாங்க. எசேக்கியேல் 11:12-13 வாசிப்போம்.
என் கட்டளையின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய முறைமையின்படி செய்த நீங்கள் அப்பொழுது என் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். நான் இப்படி தீர்க்கதரிசனம் சொல்லுகையில் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான். அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்து மகாசத்தமாய், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே, இஸ்ரவேலின் மீதியானவர்களை சர்வசங்காரம் செய்வீரோ என்று முறையிட்டேன்.
ஆ போதும். இங்க வந்து என்ன முத்திரை அடையாளம் கேட்டீங்கன்னா, ஜாதிகளுடைய முறையை பின்பற்றக்கூடாது, தேவனுடைய வார்த்தைகளை மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறது தான் முத்திரை. இது யாருக்கு புரியுதோ அவங்க வந்து வெளியே வருவாங்க. இது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவங்களுக்கு என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அடையாளம் போட்டவங்களை விட்டு போட்டு மற்றவங்களை எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுவதற்கு தூதர்கள் வந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ரட்சிப்பை மரணமடைய செய்கிறது. அப்போ இதனால வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நம்ம வாயில் அறுக்கிட்டு தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த வார்த்தை வாய்க்கு மட்டும்தான் சமயமாக இருக்குது, அந்த வார்த்தை இருதயத்துக்கு சமயமாக இல்லை. அப்போ இன்றைக்கு என்ன சொல்கிறதுன்னா, தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வாய்க்கு சமயமாக இருக்குதா, உன்னுடைய இருதயத்துக்கு சமயமாக இருக்குதா? அப்போ இருதயத்துக்கு சமயமாக இருந்தீங்கன்னா நீ 144,000 பேருடைய வரிசையில் வருவேன். அல்லது வாய்க்கு மட்டும்தான் சமயமாக இருந்தால் உன்னுடைய ரட்சிப்பு மரணம் அடைகிறது. எசேக்கியேல் 11:14-21 வாசிப்போம்.
அப்போ 144,000 பேர் உத்தரவு போட்டு வெளியே வந்துட்டாங்க.
அப்போ ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவர் எல்லாத்தையும் அழிப்பீரா அல்லது அழிக்க மாட்டீரா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அருவறுப்படுக்கத்தக்க காரியம்
சி என்று
அப்படின்னா, தேவையில்லாத பொருட்களை, தேவையில்லாத காரியங்களை யார் வந்து சபையிலிருந்து வெளியே அகற்றுகிறார்களோ அவர்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை கொடுக்குறார் அப்படின்னு இவங்க பார்த்தீங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, இது திரளான ஜனங்கள். அப்போ முதல்ல 144,000 பேர் ஆண்டவர் சபையிலேருந்து எடுக்கிறாரு. மற்றவங்க வந்து என்னென்னா, அந்த தேவனுடைய வார்த்தைக்காக பெருமூச்சு விட்டு அழகக்கூடிய மனசு இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு என்னென்னா என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் மாதிரி தெரியுது, ஒரு அருவறுப்பான காரியம் மாதிரி தெரியுது, ஒரு உபயோகம் இல்லாத பொருள் மாதிரி சபையில் நடக்குது, அதை நம்ம வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு சொல்லி, யார் வந்து சபையில் இருந்து அருவறுக்கப்படத்தக்க காரியங்களை புறம்பே எடுத்து வெளியே போடுகிறார்களோ அவர்கள் சகல ஜனங்களிலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் வந்து தேவனுடைய சமூகத்திலே திரளான ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு முதல் சாட்சி கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவின் மூலம் இருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளை பின்பற்றுகிறார்கள் 144,000 பேர். அந்த 144,000 பேர்கிட்டிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறவர்கள் திரளான ஜனங்கள். சோத்ரம். இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். யோவான் 17:18-24. யோவான் 17:18-24. கிறிஸ்துவனுடைய மகிமையை யாரு கொடுக்கிறாரு? இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய தேவன் கிறிஸ்துவுக்கு தந்தவர்கள் எத்தனை பேர்?
தேவனுடைய அன்பு, அதாவது நீதி உள்ள பிதாவே, உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள், நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்தினேன்.
இல்ல, இதுல ஒரு வசனம் பாருங்க, 20
நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக்கொள்கிறேன்.
அப்ப இவர்களுக்காக வேண்டிக்கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் விசுவாசிக்கிறார். அப்ப ரெண்டு குரூப் இருக்கிறாங்க இங்க. அப்ப இந்த ரெண்டு குரூப் யாரு? முதல் வந்து தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்த ஜனங்கள் வந்து 144,000 பேர். அந்த 144,000 பேருக்கும் கிறிஸ்துவனுடைய மகிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் 144,000 பேர்கிட்ட இருந்து புறப்பட்ட தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேரோ அவர்களுக்கும் தேவனுடைய மகிமை கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ஒன்றா வந்து சேர்றாங்க. அப்போ இன்றைக்கு வந்து நம்மளுக்கு, ஆமாம், கிறிஸ்து வந்து நம்மளுக்கு பாராட்டின அன்பு எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மகிமையவே நம்மளுக்கு கொடுத்துட்டார். அப்போ இவங்க எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்கள் வந்து ஒன்றாக இருக்கிறதுனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. பதினெட்டாம் வசனம் வாசிப்போம்.
நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன்.
அப்படின்னா தேவன் வந்து கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பினது போல கிறிஸ்துவும் 144,000 பேரை இந்த பூமிக்கு தேவனுடைய வார்த்தைக்காக பிரசங்கம் பண்ணுவதற்காக அனுப்புகிறார். அதான் சீசர்கள் எத்தனை பேரு கேள்வி, இப்பதான் கேள்வி. அன்னைக்கு 12 பேரு, இன்னைக்கு 144,000 பேர். சங்கீதம் 16:1-3 என்ன ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால அந்த சந்தேகத்தையும் கூட தீர்த்துடலாம். சங்கீதம் 16:1-3 சரி போதும், இங்க தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்கிறேன். யாரு ஜெபம் பண்றது? இல்ல தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கும்போது இப்ப எப்படி இங்க தாவீது ஜெபம் பண்ண முடியும்? இல்ல கிறிஸ்து கரெக்டா சொல்லிட்டாங்க. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீரன் ஆண்டவராக இருக்கிறேன். அப்ப கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. இந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தை வந்து தேவனிடமிருந்து புறப்பட்டது. அப்புறம் என் செல்வம் உமக்கு வேண்டியதாராமல். அப்படி என்னுடைய செல்வம் வந்து ஆண்டவருக்கு நான் வச்சுக்கிறத நான் விரும்பல. அது யாருக்கு
கொடுக்குறேன்னா, என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது.
இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப், ஒன்னு சாதாரண ஆத்மா, இன்னொன்னு மகாத்மா. மகாத்மான யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காந்தி மாதிரி ரொம்ப அதிசயமான காரியங்களை செஞ்சவங்க ஆண்டவருடைய வார்த்தையில் அவங்க தான் மகாத்மாவாக ஆக முடியும். அப்போ மகாத்மாங்கிற வார்த்தை வந்து பைபிளில் இருக்கு பாருங்க. அப்போ 144,000 பேர் வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது எக்ஸலண்ட் சோல்ஸ், ரொம்ப எக்ஸலண்ட். மற்றவங்க சாதாரண ஆத்மாக்கள். அப்படின்னா பிரகாரத்தில் நிற்கிறவங்க சாதாரண ஆத்மாக்கள், பலிபீடத்துக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிறவங்க ரொம்ப மகாத்மா, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆட்கள், எக்ஸலண்ட். அப்படின்னா அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சிகளாக இருக்கிறது முதல் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளுக்கு சாட்சிகளாக மாறுறது 144,000 பேர். அந்த 144,000 பேர்லேருந்து கேட்ட வார்த்தைகளாக மாறுறவங்க திரளான ஜனங்கள். நாம் எந்த ரெண்டு வரிசையும் இருக்குது, ரெண்டு வரிசையில் ஏதோ ஒரு வரிசையில் சேர்ந்துக்கலாம். மகாத்மாவை சேர்ந்துக்கலாம் அல்லது சாதாரண ஆத்மாவை சேர்ந்துக்கலாம். ஆமாம், ஏதோ ஒரு ஆத்மானா பிரகாரத்தில் தான் போய் நிற்க முடியும். பிரகாரத்தில்னா வசனத்தை சாப்பிட்டுக்கலாம், அடுத்தவங்களுக்கு விதைக்க முடியாது. விதை கிடைக்கிறது 144,000 பேருக்கு தான் விதை கிடைக்கும். சோத்திரம். எந்த வரிசையில் போகிறோங்கிறது நாம் சிந்தனை பண்ணி கண்டுபிடிச்சி நாம் பின்மாறி மலை நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் உட்காந்துருந்து காத்திருந்து மின்னல் நம்முடைய இருதயத்தில் அடித்து இடி முழங்குச்சுன்னா, வாயில் இடி முழங்குச்சுன்னா நாம் வந்து 144,000 பேருடைய வரிசையில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி இடி முழங்குதுன்னா காதில் கேட்கவே முடியறதில்ல, காது ரெண்டு அடைச்சிக்க வேண்டியதாக இருக்குது.
ஐயா, எஸ்ஐகேல நீங்க சொன்ன மாதிரி புறஜாதிகளுடைய முறைமையின்படி நடவாமல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த சமயத்துல ரட்சிப்பு இறந்து போகுது அப்படின்னு சொன்னீங்க.
ஆமா,
ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்றதுக்கு என்ன பண்றது?
திரும்பவும் தேவனுடைய பிரமாணத்துக்கு மாறினா உடனே ரட்சிப்பு கிடைச்சிடும். ஜாதிகளுடைய பிரமாணத்தை தூக்கி வெளியே வீசணும். ஆமா, திருப்பி ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணா, திரும்பி ஆரம்பத்துல இருந்து வரணும். உண்மையா தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்கு பக்கமா கொண்டு வந்தாச்சுன்னா அது 3.5 வருஷம் தான். அதுக்கு இடையில போச்சுன்னா, ரொம்ப லேட் ஆச்சுன்னா அப்புறம் ஒரே முட்டை லேட் ஆயிடும். சோத்திரம். தேவன் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராங்க. ஆமே.
அழகாய்